டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர அதிகமாக வாஞ்சிக்கிறோம். நிகழ்ச்சியில் கூறப்படும் கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12 13 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் வலு சர்ப்பமானது பூமியிலே தள்ளப்பட்டதை குறித்து சிந்தித்தோம். சாத்தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்படுவதனால் இரண்டு எதிர்கிரியைகள் இடம்பெறுகிறது. இந்த கொடிய பயங்கரமான நச்சுத்தன்மை வாய்ந்த சர்ப்பம் நித்திய நித்தியமாக தள்ளப்பட்டதனால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அடுத்ததாக பூமியில் ஆபத்து ஏற்படுகிறது. 7 கோப கலசங்களை ஊற்றுவதனால் ஏற்படுகின்ற 3 ஆபத்தாகும். சாத்தான் இந்த பூமியிலே வாசம் பண்ண போவது மிகவும் சொற்ப காலமாகிய 42 என்பதுதான் இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு ஆறுதலான காரியமாகும். மகா உபத்திரவ காலத்தின் இந்த பகுதி மிகவும் கொடூரமானதாக இருக்கும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12:13-14 வசனங்களை வாசிக்கிறேன். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்திலுள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இதுவே உலகத்தில் ஏற்பட்ட கடைசி யூத எதிர்ப்பு கொள்கையாகும். இது மிகவும் கொடூரமானதாக இருந்தது. ஏனென்றால் சாத்தான் இந்த பூமிக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். தன் நாட்கள் மிகவும் சொற்பமே என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். சரீரப்பிரகாரமாக கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தில் தோன்றினபடியால் அவன் இஸ்ரவேல் தேசத்தை வெறுக்கிறான். இது யாக்கோபின் வேதனையின் காலம். அது மட்டுமல்ல, பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் என்று வாசித்தோம். அவள் வனாந்தரத்திற்கு பறந்து செல்லும்படியாக அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் என்பது இஸ்ரவேலர்களுக்கு புதுமையானது அல்ல. முன்பு எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுவித்து வழிநடத்தி வந்த கர்த்தரின் கிருபையை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறது. பாருங்கள், யாத்ராமம் 19:4, நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இஸ்ரவேலர்கள் தங்கள் சுய முயற்சியினாலேயோ தங்கள் சுய பலத்தினாலேயோ எகிப்தை விட்டு வெளியிலே வரவில்லை. கர்த்தர் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தபடியினாலே அவர்கள் வெளியிலே வந்தார்கள். கழுகின் செட்டைகள் அவர்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. திரும்பமாக இங்கு மகா உபத்திரவத்திலே இஸ்ரவேலர்கள் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள முடியாது. இஸ்ரவேலர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஒருவரும் அக்கறைப்படப் போவதும் இல்லை. ஆனால் கர்த்தர் தமது கிருபை என்னும் கழுகுகளின் செட்டைகளிலே வைத்து அவர்களை அழைத்துச் செல்வார். அடுத்ததாக வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி என்று வாசிக்கிறோம். அந்த இடம் பாறைகளால் சூழப்பட்ட பெட்ரா என்று வேதாகமும் கூறவில்லை. ஆனால் சிலர் வனாந்தரம் என்பதை பெட்ரா நகரம் என்று கூறுகிறார்கள். சிலர் உலகத்தில் உள்ள வனாந்தரங்களில் ஒன்று என்றும், இஸ்ரவேலர்கள் திரும்பவுமாக உலகெங்கும் சிதறடிக்கப்படுவார்கள் என்றும் கூறுகின்றார்கள். மத்தேயு 24:16, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் என்று இயேசு கூறுகின்றார். மோசேயின் தலைமையின் கீழே இஸ்ரவேலர்கள் 40 வருடங்களை கழித்த அதே வனாந்தரம் என்றும் நம்பப்படுகிறது. இப்பொழுது 42 மாதங்களாகிவிட்டது. அதுவே ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் ஆகும். இங்கு எந்த இடம் என்பது முக்கியமானதல்ல. ஆனால் தேவன் அவர்களை தமது கிருபையினாலே காத்துக்கொள்வார் என்பதே மிகவும் முக்கியமானது. அடுத்ததாக போஷிக்கப்படத்தக்கதாய் என்பது, முன்பு கர்த்தர் அவர்களை வானத்திலிருந்து பெய்த மன்னாவினாலும் கண்மலைகளிலிருந்து புறப்பட்ட தண்ணீர்களினாலும் போஷித்தார் என்பதை நினைப்பூட்டுகிறது. இவ்விதமாகவே திரும்பவும் கர்த்தர் அவர்களை போஷிப்பார். கவனிங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:15-16. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளங்கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. வனாந்தரம் என்பது இந்த பூமியிலே காணப்படுகின்ற நிஜமான வனாந்தரம் என்பதனாலே தண்ணீரும் நிஜமான தண்ணீரே. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் பிரயாணத்தின் துவக்கத்தில் செங்கடலிலும் முடிவில் யோர்தான் நதியினிடத்தில் நின்றும் விடுதலை செய்தார். இன்ற போதிலும் வெள்ளம் போன்ற படைவீரர்கள் அவர்கள் மீது நதி போன்று புரண்டு வரலாம். இந்த உருவகத்தினை ஏசாயா 8:7-8 தெரிவிக்கிறது. இதோ ஆண்டவர் வல்லமை உள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசீரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். வடக்கிலிருந்து ராஜாக்கள் இஸ்ரவேலுக்குள் வருவார்கள் என்று ஏசேக்கியேல் கூறுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக சாத்தான் எல்லா விதமான உபகரணங்களையும் பயன்படுத்துவான். அவன் எப்பொழுது இதை நிறுத்துவான்? ஒரு தேசமும் அவனை நிறுத்தப் போவதில்லை. ஆனால் அவன் பலஸ்தீனாவை வெற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் வந்து அவனை இயற்கையின் சக்திகளினால் அழித்து போடுவார். கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோட வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன். இதை எசேக்கியேல் 38:22 பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் எதனை குறித்து பேசுகிறார் என்பதனை எசேக்கியேலின் தீர்க்க தரிசனம் சுட்டிக்காட்டுகிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12:17 பாருங்கள். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே என்பது இந்த காலத்தின் கர்த்தரின் சாட்சிகளாக மீந்திருப்பவர்களை குறிக்கிறது. முத்தரிக்கப்பட்ட 144,000 பேர் அவர்கள் உலகெங்கிலும் சாட்சிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் என்பது திரும்பவுமாக அவர்களை கற்பனைகளுக்கு கீழ்ப்படுத்துகிறது. அதனால் இந்த சாட்சிகள் சபை என்று கூறப்பட ஏதுவில்லாமற் போகிறது. அனைத்து யூத எதிர்ப்பு கொள்கைகளும் சாத்தானினால் ஊக்குவிக்கப்பட்டதுமாக இறுதியில் இஸ்ரவேல் தேசத்தையே அழித்துவிட வேண்டும் என்ற சாத்தானின் திட்டமாக இருக்கிறது. ஆண் பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக எகிப்தின் செங்கச்சோலையிலே பார்வோனாலும் ஆமானின் தூக்கு மேடையினாலும் ஏரோதின் கொடூரமான பிரகடனத்தினாலும் ஹிட்லரின் சர்வாதிகாரத்தினாலும் மகா உபத்திரவ காலத்தின் கொடூரங்களினாலும் சாத்தான் யூத ஜனங்களுக்கு எதிராக செயல்பட்டு இஸ்ரவேலை அழித்துவிட முனைகிறான். ஆனாலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. தொடர்ந்து வெளிப்படுத்தின சேஷம் 13 அதிகாரத்தை பார்ப்போம். இங்கே கடலிலும் பூமியிலிருந்தும் வந்த கொடிய மிருகத்தை பார்க்கிறோம். 7 இக்காலம் நமக்கு 7 பிரமுகர்களை அறிமுகப்படுத்தியது. அவர்களில் 5 பேரை நாம் 12 அதிகாரத்திலே பார்த்தோம். அவர்கள் ஒரு ஸ்திரீ அல்லது இஸ்ரவேல். சிவப்பு வலு சர்ப்பம், சாத்தான், ஸ்திரீயின் குழந்தை, கிறிஸ்து, மிகாவேல் அதாவது பிரதான தூதன், இஸ்ரவேலிலே மகா உபத்திரவ காலத்தை கடந்து வந்த முத்தரிக்கப்பட்ட 144,000 பேர். 13 அதிகாரம் கடைசி 2 பிரமுகர்களையும் நமக்கு முன்பாக கொண்டு வருகிறது. ஒன்று கடலிலிருந்து வந்த கொடிய மிருகம். அவன் அரசாங்க வல்லமையுடைய ஒரு மனிதன். அடுத்ததாக பூமியிலிருந்து வந்த கொடிய மிருகம். அவன் ஒரு மத தலைவன். இருளுக்கும் ஒளிக்கும் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான யுத்தம் ஆரம்பிக்கிறது. மகா உபத்திரவ காலத்தின் கடைசிக்குள் வரும்பொழுது இவைகள் இடம்பெறுகிறது. இந்த 2 மிருகங்களும் கொடிய மிருகங்களாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. காட்டு மிருகம் காயம் ஏற்படுத்தக்கூடியது. இந்த மிருகங்களை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறுகிறார்கள். சிலர் முதல் மிருகத்தை ஒரு மனிதன் என்றும் வேறு சிலர் அது ரோம பேரரசின் கடைசி கட்டம் என்றும் கூறுகிறார்கள். 2 மிருகத்தை சிலர் பாவ மனிதன் என்றும் வேறு சிலர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது யோவான் ஸ்நானகனை போன்றவன் என்றும் முதல் மிருகத்தின் மனிதனை போன்றவன் என்றும் கூறுகிறார்கள். இவ்விதமாக பிரச்சனைகள் தோன்றுகிறது. ஏனென்றால் ஒரு ராஜாவை அவன் ராஜ்யத்தினின்று பிரிக்க முடியாது. ஒரு சர்வாதிகாரி தன் ஆட்சிக்குட்பட்ட எல்கைகளில் முழு அதிகாரமுடையவனாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் அவன் சர்வாதிகாரி அல்ல. இவைகள் இரண்டையும் பிரிப்பது கடினம். என்றாலும் முதல் மிருகம் அந்திகிறிஸ்துவாக திரும்பவும் எழுப்பப்பட்ட ரோம பேரரசை ஆட்சி செய்பவனாக இருக்கிறான். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 16 அதிகாரம் 10 வசனம் மிருகத்தின் சிங்காசனத்தை குறித்து சொல்லுகிறது. இதனால் சிங்காசனத்தின் மேல் அமர்வதற்கு ஒருவர் வேண்டும். அது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள இந்த மிருகமாகும். ஆனால் அவனுக்கு ஒரு பேரரசு இல்லை என்றால் அவன் மிருகமாக இருக்க முடியாது. முதல் மிருகத்தை நாம் அடையாளம் கண்டுகொண்ட பின்பு 2 மிருகத்தை அடையாளம் காண்பது எளிதாகும். 2 மிருகமும் ஒரு மனிதன், பொய் தீர்க்கதரிசி, மத தலைவன். அவன் முதலாம் மிருகத்தை வணங்கும்படி மக்களை வழிநடத்துவான். அவனும் அந்தி கிறிஸ்துவே. அந்தி கிறிஸ்து என்பவன் கிறிஸ்து இல்லை என்று மறுதளிப்பது அவன் ஒரு மனிதன் அல்ல என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. அந்தி கிறிஸ்து என்பது மனிதன் அல்ல, பொய் தத்துவங்கள். யோவான் தனது முதல் 2 நிருபங்களிலும் அந்தி கிறிஸ்துவை குறிப்பிடுகின்றார். யோவான் மாத்திரமே அவனது பெயரை குறிப்பிடுகிறார். அந்தி கிறிஸ்து கிறிஸ்துவிற்கு எதிரானவன். அடுத்ததாக அவன் கிறிஸ்துவை போன்று செயல்படுபவன். 1 யோவான் 2 அதிகாரம் 18 வசனத்திலே யோவான் தனது நிருபத்திலே இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது என்று சொல்கிறார். இதனை யோவான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டார். வெகு காலத்திற்கு முன்பே நாம் கடைசி காலத்திற்குள்ளே வந்துவிட்டோம். அந்திகிறிஸ்து வருகிறான் என்று மாத்திரம் கூறாமல் யோவானுடைய நாட்களிலும் பல அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றார். அந்திகிறிஸ்துவை எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம்? இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்திகிறிஸ்து. அந்திகிறிஸ்து கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிக்கிறான். அவன் கிறிஸ்துவிற்கு எதிரானவன். அவன் இந்த பூமியிலே கிறிஸ்துவிற்கு பகைஞன். யோவான் தனது முதலாவது நிருபம் 4 அதிகாரத்திலே அந்திகிறிஸ்துவை குறித்து மேலும் சில குறிப்புகளை கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்போதும் உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுக்கின்ற எந்த ஒரு மனிதனும் அந்திகிறிஸ்துவே. யோவானின் 2 நிருபத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். 2 யோவான் 7 வசனம் பாருங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்திகிறிஸ்துவுமாயிருக்கிறான். அந்திகிறிஸ்து ஏமாற்றுபவன். அவன் கிறிஸ்துவாக தன்னை பாவனை செய்கின்றான். ஆனால் அவன் கிறிஸ்து அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக கூறுகிறார், பலர் என்னுடைய நாமத்தினாலே வந்து நானே கிறிஸ்து என்று கூறுவார்கள். நாம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா ஆவியும் கிறிஸ்துவின் ஆவி அல்ல. இதனையே ஒலிவமலை சம்பாஷணையிலே இயேசு இவ்விதமாக கூறி எச்சரிக்கிறார். மத்தேயு 24:24 பாருங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி அற்புதங்களை செய்வார்களாம். 2 மிருகம் அற்புதங்களை செய்கிறவனாக இருக்கும். 2 மனிதர்கள் அந்திகிறிஸ்துவாக எழும்புவார்கள். வெளிப்படுத்தின சேஷம் 13 முதல் வசனம் கடலிலிருந்து வருகின்ற மிருகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. பாருங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின சேஷம் 13:1, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இங்கே பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் என்பது யோவான் கடற்கரை மணலில் நிற்கின்றது போன்று காணப்படுகின்றது. புதிய மொழிபெயர்ப்பு வேதாமங்களிலே அவன் கடற்கரை மணலில் நின்றான் என்று கூறப்பட்டுள்ளது. அவன் என்பது நாம் வெளிப்படுத்தின சேஷம் 12 பார்த்த சாத்தானை குறிக்கிறது. அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சாத்தான் அந்த மிருகத்தை கடலிலிருந்து வெளியே கொண்டு வருகின்றான். வேதாமத்தில் சமுத்திரம் என்பது உலகத்தின் தேசங்களை, அமைதியற்ற கடலை போன்ற மனுக்குலத்தை குறிப்பதாய் இருக்கிறது. அடுத்ததாக அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. சாத்தான் கடற்கரையிலே நின்று அவனே அந்த மிருகத்தை கடலிலிருந்து வெளியே கொண்டு வருகின்றான். சாத்தானே அந்த மிருகத்தின் மேல் அதிகாரமுடையவனாய் இருக்கிறான். முதலாவது, மிருகம் ரோம பேரரசின் தலைவன். சிதறுண்டு போன ரோம பேரரசை இவனே ஒன்றாக சேர்ப்பான். தேவன் தனது கரங்களை சிறிது நேரம் இந்த பூமியிலிருந்து எடுத்துவிட்டு சாத்தானின் கரங்களிலே ஒப்படைக்கிறார். இல்லையென்றால் சாத்தான் அக்னி கடலிலிருந்து தேவனிடத்தில், நீர் எனக்கு ஒரு தருணம் கொடுத்திருந்தால் நான் எனது திட்டத்தை நிறைவேற்றி 2 ராஜ்யத்தை ஸ்தாபித்திருப்பேன் என்று கூறுவான். எனவே தேவன் சாத்தானுக்கும் ஒரு தருணம் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை தெளிவாக அறிந்து கொள்ள தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த மிருகம் தானியேலின் புத்தகம் 7 கூறுகின்ற பெயர் குறிப்பிடப்படாத மிருகத்தை போன்றதாகவே இருக்கின்றது. தானியேலின் புத்தகத்திலே அந்த மிருகம் ரோம பேரரசின் சரித்திரத்தை தீர்க்க தரிசனமாக சிறிய கொம்பு வரையிலுமாக பேரரசின் அழிவை கூறுகின்றது. அமைதியாக இருந்த அந்த 4 மிருகத்தின் 7 தலைகளிலிருந்து 10 கொம்புகள் எழும்பியது. பின்பு அது நின்று மற்றொரு சிறிய கொம்பு முளைத்தது. அந்த சிறிய கொம்பு 3 கொம்புகளை ஒன்றாக சேர்த்து கொண்டது, மற்ற 7 கொம்புகளையும் எடுத்துக்கொண்டது. யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகின்ற வேளையிலே தானியேலின் தீர்க்க தரிசனங்களில் பெரும்பாலானவை நிறைவேறிவிட்டது. முதல் 3 மிருகங்கள் பாபிலோன் சிங்கம், மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் கரடி, கிரேக்க மக்கதோனியா சிவிங்கி ஆகிய யாவும் நிறைவேறிவிட்டது. தானியேல் இவைகளை தீர்க்க தரிசனமாக கூறினான். ஆனால் யோவானின் காலத்தில் இவை யாவும் நிறைவேறிவிட்டது. எனவே யோவான் 4 மிருகத்திற்கும் சிறு கொம்பிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏனென்றால் 4 மிருகமாகிய ரோம பேரரசு தோன்றிவிட்டது. யோவான் ரோம பேரரசின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ரோம சக்கரவர்த்தியான டொமிஷியன் என்பவனினால் நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவிலே விடப்பட்டிருக்கிறான். ரோம பேரரசின் பலவீனமும் அழிவும் பேரரசில் வெளிப்படையாகவே காணப்படுகிறது. தானியேலின் நாட்களிலே வருங்காலத்தில் இடம்பெறப் போகின்றதாக காணப்பட்ட சம்பவங்களை இப்பொழுது யோவான் கண்கூடாக காண்கிறான். இந்த போதிலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தானியேல் 7 அதிகாரம் குறிப்பிடுகின்ற சிறிய கொம்பே அழுத்தமாக கூறப்படுகின்றது. அந்த சிறிய கொம்பு நமக்கு முன்பாக கொடிய மிருகமாக கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவனே இப்பொழுது திரும்பவுமாக ஒன்று சேர்க்கப்பட்ட ரோம பேரரசை ஆளுகின்றவனாக, தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கின்றவனாக யோவானின் தீர்க்க தரிசனத்தில் காணப்படுகிறான். தானியேல் 7 அதிகாரம் கூறுகின்ற சிறிய கொம்பும் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் கூறுகின்ற கொடிய மிருகமும் ஒன்றுதான். தானியேல் 7 அதிகாரத்தை சரியாக புரிந்து கொள்வது இந்த பகுதியை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக அமையும். அந்த கொடிய மிருகம் பாவ மனிதனாக, அந்தி கிறிஸ்துவாக, உலகத்தின் கடைசி சர்வாதிகாரியாக காணப்படுகிறான். இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் இதனை உறுதிப்படுத்துகின்றது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 பார்க்கிறோம். இதை குறித்து தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவராய கர்த்தர் இந்த பூமியின் இறுதி காலகட்டம் வரை தெளிவாய் அத்தனையையும் கரத்திலே வைத்திருக்கிறார். எந்தெந்த காலகட்டங்களிலே என்னென்ன நடைபெற வேண்டும் என்பது எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. ஆனால் கிருபையின் காலத்திலே வாடுகிற நம்மை குறித்து அவர் ஒன்றே ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறார். அது என்ன தெரியுமா? உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அவருடைய பாதத்திலே வந்து பாவத்தை விட்டு அவன் மனம் திரும்ப வேண்டும். அதற்காகவே தேவன் மனிதன் மேலே அன்பு கொண்டு தனது சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். எனவேதான் யோவான் 3:16 வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கூறியிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசித்து விட்டீர்களா?
குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி,
குணப்படு
பாவி, தேவ கோபம் வரும்
மேவி,
தேவ கோபம் வரும் மேவி, குணப்படு
பாவி,
தேவ கோபம் வரும் மேவி, குணப்படு பாவி.
குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி,
இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி,
குண
குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, குணப்படு பாவி. கர்த்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய். கர்த்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய். பக்தியின்மை தெரிந்தாய், உள்ள பாவ வழி தீர்ந்தாய். பக்தியின்மை தெரிந்தாய், உள்ள பாவ வழி தீர்ந்தாய். புத்தி கட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா, உத்தமமே பெனார் பத்தி அழைக்கிறார். குணப்படு பாவி, பாவி துயரமாயோ, துக்கமடையாயோ, பாவி துயரமாயோ. மிக்க புலம்பாயோ, மனம் மெலிந்துருகாயோ. மிக்க புலம்பாயோ, மனம் மெலிந்துருகாயோ. இக்கணம் பாவக்கசப்பை உணராயோ, தக்கரு மறை பக்கம் தொடராயோ. குணப்படு பாவி, தாழ்த்தும் மனசேயை போல். தாவிதரசனை போல், தன்னை தாழ்த்தும் மனசேயை போல். பாவி மனுஷியை போல், மனம் பாதைத்த பெதுரு போல். பாவி மனுஷியை போல், மனம் பாதைத்த பெதுரு போல். தேவனு கேட்காத தீமை செய்தேன் என்று பூவி புலம்புணல் ஆவியின் சொற்படி. குணப்படு பாவி, உலகையும் நம்பாதே. உன்னை நீ நம்பாதே, இந்த உலகையும் நம்பாதே. பொன்னை நீ நம்பாதே, எந்த பொருளையும் நம்பாதே. பொன்னை நீ நம்பாதே, எந்த பொருளையும் நம்பாதே. தன்னை பலியிட்டு தாரணி விட்டவர், இன்னையும் ரட்சிப்பார் ஆண்டவரை பற்றி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 1 யோவான் 2:15.